ரெண்டு சாமுவேல், ரெண்டு சாமுவேல் 12 அதிகாரம் 1-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் ரெண்டு மனுஷர்கள் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்தது. அவன் வாயின் அற்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல் இருந்தது. அந்த ஐஸ்வர்யாடத்திலே வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்திலே வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்து மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றார். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரவான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவன் இலக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்கு குட்டிக்காக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றார். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே இந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவருடைய இஸ்திரிகளை உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் ஜூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் எனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? எத்திரியாரின் உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்னோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி எத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் இஸ்திரிகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் அந்த சூரிய வெளிச்சத்திலே உன் இஸ்திரிகளோட சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்திலே அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தருன் பாவத்தை நீக்க செய்தார் என்பதே. அருமையானவர்களே, இந்த பகுதியிலே இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு உபமைகளில் ஒன்றாக இருக்கின்றது. அது என்ன உபமை என்றால், அருமையானவர்களே, இங்கு உபமை என்கின்றது ஒரு உன்னதமான ஒரு உண்மையான ஒரு சத்தியத்தை மற்றவர்கள் எளிதிலே விளங்கக் கொள்ளக்கூடிய, அதாவது ஒரு நிஜமான ஒரு சம்பவத்தை ஒரு உதாரணத்தின் மூலமாக விளங்கப்படுத்துவதற்கு பாவிக்கப்படுகின்ற ஒரு காரியமே இந்த உபமையாகும். ஆகவே இந்த 12 அதிகாரத்திலே ஒரு உபமையை இங்கு தேவன் தன்னுடைய தாசனாகிய நாத்தானை கொன்று ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு பணக்கார ஒருவன் இருக்கின்றான், ஏழை ஒருவன் இருக்கின்றான். ஆகவே இந்த பணக்காரனிடத்திலே நிறைய ஆடுகள் அவனிடத்திலே இருக்கின்றது. இந்த ஏழையிடத்திலே ஒரே ஒரு ஆடு மட்டுமே இருக்கின்றது. ஆகவே இங்கு அவனுக்கு ஒரு ஆடு சமைக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்ற வேளையிலே அவன் தன்னுடைய ஆட்டை அவன் எடுத்து சமைக்காமல் ஆசையாக அருமையாக ஒன்றே ஒன்று என்று கண்ணே கண்ணே என்று வளர்த்த அந்த ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஆட்டை ஒருவன் பிடித்து சமைக்கின்றது சரியா பிழையா என்று தாவீதிடத்திலே இதை போய் கேட்கின்றான் நாத்தான். உடனடியாக தாவீது என்ன சொல்கிறான் என்றால், இது அநியாயத்தின் மேல் அநியாயம். தன்னிடத்திலே நிறைய ஆடுகள் இருக்கின்றது, ஆவே மற்றவனுடைய ஆட்டை பிடித்து சமைக்கின்றது என்பது அது மரணத்திற்கு ஏதுவான பாவம் என்பதை இந்த தாவீது தெளிவாக சொல்லுகின்றார். பாருங்கள் தாவீதினுடைய வார்த்தைகளை, அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி. ஆவே இங்கு தாவீதுக்கு எதை என்ன தெரிகிறது என்று சொன்னால், இங்கு நிறைய ஆடுகளை வைத்திருக்கின்ற ஒரு தாசன் தன்னுடைய ஆடை எடுக்காமல் மற்றவனுடைய ஆடை அவன் எடுத்தது அது பிழை என்பதை மட்டும் சொல்லவில்லை இங்கு தாவீது, அவன் மிகவும் கோபம் மூண்டவனாகி. வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு தாவீது மிகவும் கோபம் மூண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றால், இந்த சம்பவத்தை தாவீது கேள்விப்பட்ட உடனே தாவீது கோபம் கொண்டவனாய் தாவீது சொல்கிறான் என்னவென்றால், இங்கு பக்கத்து வீட்டு ஆடை களவாக எடுத்து சமைத்தவன் அவன் நிச்சயமாக அவனுக்கு தண்டனையை கொடுத்தே ஆக வேண்டும். சொல்லுகிறான். உடனடியாக இந்த நாத்தான் தாவீதை பார்த்து சொன்ன காரியம் என்னவென்றால், அந்த மனுஷன் நீதான், நீ சொன்னியே இப்பொழுது இங்கு கோபமூண்டவனாகி இது மரணத்திற்கு ஏதுவான பாவம் என்று நீ சொன்ன அந்த மனுஷன் நீதான். ஏனென்றால் நீ உடத்திலே அநேக ஐஸ்வர்யங்களையும் அநேக காரியங்களையும் தேவன் உனக்கு தந்திருந்தும், நீ உன்னுடைய போர்ச்சேவகனுடைய மனைவியாகிய இந்த பத்சேபாள் மீது நீ ஆசை கொண்டு நீ அவளை எடுத்தது இந்த ஆட்டுக்கு சமனானது. ஆகவே தேவன் சொல்லுகிறார் என்னவென்றால், தாவீதே இந்த மரணத்திற்குரிய பாவத்தை செய்தவன் நீதான் என்றால், இதுதான் அந்த சம்பவத்தை நான் வாசித்தோம். அவன் இப்படியாக தாவீதிற்கு அவன் சொல்லி இங்கு தேவன் தாவீது செய்த பாவத்திற்கு அங்கு தண்டனையை கொடுத்து பின்பதாக தாவீது மனமுடைந்து தேவனிடத்திலே மனம் திரும்பின சம்பவத்தையே நாங்கள் இங்கு வாசிக்க கேட்டோம். ஆகவே நாங்கள் இந்த சம்பவத்தை வைத்து அருமையாகலே நாங்கள் மூன்று பிரதானமான சிறிய தலையங்கங்கள் ஊடாக நாங்கள் இதை ஆராய்வோம். முதலாவது மனிதனுடைய தன்மை, The nature of man, the மனிதனுடைய தன்மை. அடுத்ததாக பாவத்தினுடைய தன்மை, the nature of sin, பாவத்தினுடைய தன்மை. மூன்றாவதாக தேவனுடைய தன்மை, nature of God. முதலாவது என்ன பார்த்தோம், இது மனிதனுடைய தன்மை, அதாவது மனுஷன் அவன் எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இந்த மனுஷன் இந்த பூமியிலே வாழுகிறான் என்பதை நாங்கள் பார்க்க தவறக்கூடாது. அல்லது இரண்டாவது, இந்த பாவமானது எப்படிப்பட்ட தன்மைகளோடு எங்கள் மத்தியிலே அது வாசம் ஒரு உறவாடும் என்பதை நாங்கள் பார்க்க மறக்கக்கூடாது. மூன்றாவதாக தேவதன்மையானது அது எங்கள் மத்தியிலே எப்படியாக அது வாசம் பண்ணும் என்பதையும் நாங்கள் பார்க்க மறந்து போகக்கூடாது. ஆவே முதலாவதாக மனுஷனுடைய தன்மை. ஆவே இங்கு தாவீது இந்த உவமையிலே யாருக்கு ஒப்பிடப்படுகின்றார் என்று சொன்னால், தாவீது ஒரு பாவ சுபாவம் கொண்ட ஒரு மனிதனுக்கே இங்கு ஒப்பிடப்படுகின்றார். ஆவே இங்கு தாவீது இங்கு ஒரு பாவ சுபாவம் உள்ள மனிதனுக்கு ஒப்பிடப்படுகின்றபடியாலே இந்த சம்பவத்திலே தாவீதினுடைய தன்மைகளை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது மனுஷர்களுடைய தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே முதலாவதாக என்னவென்றால், இந்த மனுஷனுடைய தன்மை அது எவ்வளவு எங்களுக்கு இருந்தாலும் பாவமானது செய்யப்படுகிறதிலே சற்று சந்தோஷப்படுகின்ற இருதயமே எல்லா மனுஷர்களுக்கும் உண்டானது ஒன்று. தெளிவாக கவனியுங்கள், இங்கே பாவத்தை செய்கின்ற வேளையிலே பொதுவாகவே மனுஷனுடைய தன்மையானது அந்த பாவத்திலே சந்தோஷப்படுகின்ற தன்மை இந்த மனுஷனுடைய வாழ்விலே அது உண்டாயிருக்கும். அது சிறுவர்களாக இருந்தாலும் சரி, அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, விசேஷமாக வாலிபர்களாக இருந்தாலும் சரி, இந்த பாவத்தை குறித்த ஒரு சந்தோஷம் எங்களுடைய வாழ்விலே உண்டு. நாங்கள் பாவத்தை செய்கின்ற வேளையிலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எங்கள் அறியாமல் வருகின்ற சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்களுடைய இருதயங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையிலே உங்களுடைய இச்சையானது, பண ஆசையானது, உங்களுடைய உலக காரியங்களானது, உங்களுடைய மாம்சமானது, இப்படியான காரியங்கள் உங்களுடைய இருதயத்திலே ஏதோ ஒரு சந்தோஷத்தை அது ஏற்படுத்துகிறது ஒன்றாகவே இருக்கும். ஆனால் இது தாவீதுடைய வாழ்க்கையிலே கூட இது இல்லாமல் போகவில்லை. பாருங்கள், தாவீது எவ்வளவு ஐஸ்வர்யங்களோடும் எவ்வளவு சொத்துக்களோடும் எவ்வளவு சந்தோஷமாக அவன் வாழ்ந்து கொண்டு வந்தாலும் அவனிடத்திலே அந்த திருப்தி இல்லாத வகையிலே அயலவனுடைய மனைவி மேலே அவனுக்கு ஒரு இச்சை. அருமையாளர்களே, இங்கு நாங்கள் தாவீதை பார்க்கின்ற வேளையிலே தாவீது ஒரு கொடூரமான பாவத்தை செய்தான் என்பது உண்மை. தாவீது இங்கு இச்சை, விபச்சாரம், கொலை போன்ற பாவங்களை செய்தான் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இது எனக்கும் உங்களுக்கு என்னத்தை கற்றுத்தருகிறது என்று சொன்னால், நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய இருதயங்களிலே பாவத்தை குறித்து என்ன சிந்தனைகளோடு நாங்கள் இருக்கிறோம், ஆக எங்களுடைய இருதயங்களிலே இச்சைகள், பண ஆசைகள், இங்கு ஒரு விபச்சார சிந்தனைகள், ஒரு ஆணை பார்த்தோ அல்லது பெண்ணை பார்த்தோ இச்சிக்கின்ற இந்த இருதயத்திலே இருக்கின்ற பாவங்கள், அருமையானவர்களே, இவையெல்லாம் ஒரு மனுஷனுடைய தன்மை என்னவென்றால் இப்படியான பாவங்களிலே சந்தோஷப்படுகின்றது. அல்லது நாங்கள் பொய் சொல்லுகிறதிலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம், பணத்தின் மேலே ஆசை கொள்ளுகிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஓய்வு நாட்களை நாங்கள் அனுசரிக்காமல் வேறு காரியங்களை கர்த்தருடைய நாட்களிலே செய்கிறதிலே எங்களுக்கு சந்தோஷம். பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கு மனுஷனுடைய தன்மை என்னவென்றால் பாவங்களை செய்கிறதிலே ஒரு சந்தோஷத்தை, ஒரு வாஞ்சிக்கின்ற தன்மையை கொண்டிருக்கின்றதே மனுஷனுடைய தன்மைகளிலே ஒன்று. இரண்டாவது காரியம் என்னவென்றால், இந்த பாவமான மனுஷனுடைய தன்மைகளிலே இரண்டாவது காரியம், தான் செய்த பாவத்தை அவன் மறைக்க முற்படுகின்றது, அவனுடைய இரண்டாவது சுபாவமாக இருக்கின்றது. இங்கு அருமையாளர்களே, நீங்கள் யாருடைய பாவத்தை பற்றி நீங்கள் கதைத்தாலும் அந்த பாவத்திற்கு அவர்கள் காரணம் கூறுகின்றவர்களாகவே இருப்பார்கள், அல்லது அந்த பாவத்தை மறைக்கிறதற்கு ஏதோ ஒன்றை செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் தாவீதை பொறுத்தவரையில் இங்கேயும் தாவீது தான் நிச்சயமாக அந்த பெண்ணோடு ஒரு உறவை வைத்திருந்தபடியாலே அவனுடைய கணவனை அவன் அங்கு கொல்லுகின்றான். ஏனென்றால் அவனை கொன்றால் தன்னியல்பாகவே அவள் தனக்கு சொந்தமாவான், ஆனபடியால் இதனுடைய பாவமானது மூடப்படும். பாருங்கள், ஒரு பாவத்தை மூடுவதற்காக இன்னொரு பாவம் ஒன்று அங்கு வருகின்றது. அது நாங்கள் ஒரு பொய் சொல்லுவோம், அந்த பொய்யை நாங்கள் மறைப்பதற்கு இன்னொரு பொய் சொல்லுவோம். இது எங்களுடைய மனுஷனுடைய ஒரு தன்மையாக காணப்படும். சிறு பிள்ளைகள் கூட, உங்களுக்கு தெரியும், பெற்றோர்கள் அதை அறிந்திருப்பீர்கள், சிறு பிள்ளைகள் கூட பொய் சொல்லுவதிலே சந்தோஷப்படுகின்றவர்கள். சிறு பிள்ளைகள் கவனமாக கவனியுங்கள், நீங்கள் பொய் சொல்லுகிறதிலே சந்தோஷப்படுகின்றீர்களா இல்லையா? நீங்கள் வீட்டிலே பொய் சொல்லுகின்றவர்களா இல்லையா?
நீங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உண்மை இல்லாமல் பொய் சொல்லுகின்றவர்களா இல்லையா? பொய் சொல்லுகின்றீர்கள். சிறிய பொய்யேன்னு நீங்கள் சொல்லுகின்றவர்கள் சிறுவர்கள். ஆக இந்த பொய் சொல்லுகின்ற போதில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கின்றதா கவலை இருக்கின்றதா? சந்தோஷப்படுகின்றீர்கள். பொய் சொன்ன பிறகு நீங்கள் அந்த பொய்யை மறைப்பதற்கு இன்னொரு பொய் என்ன சொல்லுகிறீர்கள்? சொல்லுகிறீர்கள், நான் சொல்லுகிறது சரியா பிள்ளையா? உண்மை. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் வடிவாக சிந்தித்து பார்த்தீர்கள், நீங்கள் ஒரு பொய் சொல்லுவதற்கு இன்னொரு பொய்யை சொல்லுகின்ற குணமானது வளர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, அது சிறுவர்களுக்கும் அது உண்டானது ஒன்று. அன்று தாவீது ராஜாவுக்கு இருந்த அதே குணாதிசயம் இங்கு சிறு பிள்ளைகளாகிய உங்களுக்கும் இருக்கும். ஒரு பொய் சொல்லுவதற்கு இன்னொரு பொய் சொல்லுகின்றது. மூன்றாவது காரியம் என்னவென்றால், எங்களுடைய மனுஷனுடைய தன்மை என்னவென்றால், எங்களுடைய பாவத்திலும் பார்க்க மற்றவர்களுடைய பாவம் எங்களுக்கு தெளிவாக தெரியும். எங்களுடைய பாவத்திலும் பார்க்க மற்றவர்களுடைய பாவம் எங்களுக்கு தெளிவாக தெரியும். பாருங்கள், இந்த தாவீது ராஜா என்ன சொல்றான் என்றால், அந்த சிறியதான ஒரு உவமையை அங்கு சொல்லுகின்ற வேளையிலே அவன் தெளிவாக நியாயம் தீர்க்கின்றான். அங்கு தன்னுடைய ஆடை வைத்துக் கொண்டு மற்றவனுடைய ஆடை எடுத்தவன் தண்டனைக்கு உட்பட வேண்டும் என்பதை அறிந்திருந்த தாவீது தான் அப்படி செய்தது என்பதை குறித்த ஒரு அறிவு அவனுக்கு இல்லை. அவைகளுடைய மனுஷன் இருக்கின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய பாவத்தை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு எங்களுடைய பாவத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு கொடுக்கின்ற நேரத்திலும் பார்க்க மற்றவர்களுடைய பாவத்திலும் மற்றவர்களுடைய பலவீனத்திலும் மற்றவர்களுடைய காரியத்திலும் மூக்கை நுழைப்பது ஒரு மனுஷனுடைய சுபாவமான ஒன்றாகவே காணப்படுகின்றது. அவர்மையாகலெல்லாம் மனுஷீகத்திலே, அதாவது பலவீனத்திலே பாவத்திலே இருக்கிற மனுஷனுடைய தன்மைகளிலே சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதிலே முதலாவதாக அவர்கள் பாவத்தை செய்கின்ற வேளையிலே சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மை. அடுத்ததாக இங்க பாவத்தை மறைக்கிறதற்கு இன்னும் ஒரு பாவத்தை செய்கிறதான ஒரு தன்மை, அல்லது மற்றவர்கள் விடுகின்ற பாவத்திலே மற்றவர்களுடைய பிழைகளிலே நாங்கள் சந்தோஷப்படுகின்ற மற்றவர்களுடைய பாவத்தை எளிதிலே கண்டுகொள்ளக்கூடியவர்களாகிய நாங்கள் எங்களுடைய பாவத்தை குறித்து உணராமல் இருக்கிற தன்மை, மற்றது எங்களிடத்திலே எவ்வளவு இருந்தாலும் மற்றவர்களுடைய பொருட்களிலே எங்களுக்கு ஆசை, எங்களுக்கு உள்ளதிலே திருப்தி இல்லை, தேவன் எங்களுக்கு தந்ததிலே திருப்தி இல்லாமல் நாங்கள் மற்றவர்களிலே மற்றவர்களுடைய பொருட்களிலே ஆசை கொள்ளுகின்றதும் இந்த மனுஷனுடைய தன்மைகளிலே இருக்கின்றது. தாவீதும் அதே போல அருமையாக இந்த சம்பவத்திலே தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரிகளை உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் ஜூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன், இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை நான் தருவேன். வேதம் சொல்ற தேவன் சொல்றான், உனக்கு எல்லாவற்றையும் நான் தந்திருந்தேனே, ஆனாலும் நீ திருப்தியற்றவனாய் பாவத்தை செய்தபடியால் நீ என்னுடைய பார்வைக்கு பொல்லாப்பான. இந்த மனுஷனுடைய இந்த குணாதிசயங்கள் தேவனுடைய கண்களுக்கு பொல்லாப்பானதாகவே அது இருக்கின்றது. இது மனுஷனுடைய தன்மை. நான் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், என்னுடைய உங்களுடைய தன்மைகள் இந்த மனுஷனுடைய தன்மைகளிலே எதை இருக்கிறது? பாவத்திலே சந்தோஷப்படுகின்றதா? தேவனுடைய வழிகளை விட்டு விலகிறதிலே சந்தோஷம் இருக்கின்றதா? கேளுங்கள், பாவத்தை மறைப்பதற்கு இன்னும் ஒரு பாவத்தை செய்கிறோமா? உதாரணமாக நீங்கள் ஆராதனைகளுக்கு வராமல் விடுகின்ற வேளையிலே நான் உடனடியாக ஒரு சொல்லுவோம், ஒரு சாட்டு சொல்லுவோம், அல்லது இன்னொரு காரியத்தை சொல்லுகின்ற வேளையில் நாங்கள் ஏதோ ஒன்றை சொல்லுவோம். அருமையாளர்களே, தெளிந்த வகையிலே தேவனுக்கு முன்பாக இருங்கள். இந்த பாவ மனுஷனுடைய தன்மை எப்பொழுதும் ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவத்தை மறைக்க இன்னொரு பாவத்தை செய்வது. மற்றவர்களுடைய பாவத்திலே நீங்கள் உவளத்திற்கு கவனம் உள்ளவர்களாய் அறிவுள்ளவர்களாய் நீங்கள் நியாயம் தீர்ப்பதற்கு உங்களுடைய கைகளை நீங்கள் நீட்டுகின்றவர்களாக இருக்கின்றீர்களோ, அதே வேளையிலே எங்களை குறித்து நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்ற காரியம் என்றால் நாங்கள் எங்களை குறித்து முதலாவதாக அறிகின்றவர்களாக இருக்க வேண்டும். நாலாவது காரியம் என்னவென்றால் எங்களிடத்திலே இருக்கிறதிலே திருப்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நான்கு காரியங்களை உங்களுடைய வாழ்விலே ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் இதிலே எந்த காரியத்திலே இழுவிண்டு தோற்று போய் நொந்து போய் சிதைந்து போயிருக்கிறீர்கள் என்பதை. இரண்டாவது காரியம் என்னவென்றால் பாவத்தினுடைய தன்மை. இங்கே பாவத்தினுடைய தன்மை என்னவென்றால் முதலாவது இந்த பாவத்தினுடைய தன்மை, இந்த பாவமானது உங்களை அது ஏமாற்றும். இங்கே தாவீதை இந்த பாவமானது ஏமாற்றியது எப்படி என்றால், இங்கே தாவீதிற்கு நிறைய ஆஸ்திகள் எல்லாம் இருந்தும் எல்லா விதமான அனுபவங்களையும் அனுபவிக்கக்கூடிய வசதிகள் அவனுக்கு இருந்தும் இங்கு சாத்தானவனுடைய இருதயத்திலே இச்சையை ஏற்படுத்தி இன்னொருவருடைய மனைவியிலே ஆசையை அது ஏற்படுத்தி இறுதியிலே பாருங்கள் அவனுக்கு எவ்வளத்துக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்ததென்றால் இந்த பாவமானது எங்களுக்கு இருதயங்களிலே இச்சைகளை ஏற்படுத்தி இருதயத்திலே இச்சைகளை தூண்டி இங்கு பாவத்தை செய்வதற்காக எங்களை ஏற்றுவித்து இறுதியிலே வெட்கத்தை ஏமாற்றத்தை தருகின்றதே இந்த பாவம். தெளிவாக இருங்கள், வேதம் சொல்லாததை தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தையும் சாத்தானுடைய இருதயத்திலே செய்யும்படியாக தூண்டுகின்ற வேளையிலே நீங்கள் நினைக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் இது என்னை ஒரு நாள் அது ஏமாற்றும் என்பதை நீங்கள் ஒரு பொழுதும் மறந்து போகக்கூடாது. இரண்டாவது காரியம் என்னவென்றால் அது தொடர்ந்தும் அது பாவத்தை செய்வதற்கான வழிகளையும் அது எங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதாவது அது நாங்கள் ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவத்தை மூடுவதற்கு இன்னும் ஒரு பாவத்தை செய்யும்படியான காரியங்களையும் இந்த சாத்தான் ஆணவங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். எங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகராக இருந்து அந்த நேரத்திலே ஓ நீண்ட விபச்சாரத்தை செய்து விட்டியே அது ஒரு மிக மிக ஆபத்தான ஒரு காரியம், ஏமாற்றத்தை கொடுக்கிறது. சாத்தானே சொல்லுகிறான் நீ இதை செய்ய என்று விபச்சாரத்தை, அவன் செய்த பிறகு சொல்லுகிற காரியம் ஓ நீ செய்தது புலியான காரியம், இது செய்தபடியாலே நீ என்ன செய்ய என்றால் நீ உரியாவை நீ கொன்று விட்டா என்றால் அந்த பிரச்சனை முடிந்துவிடும். பாருங்க அந்த பாவத்தினுடைய வல்லமை என்னவென்றால் தன்மை என்னவென்றால் முதலாவது பாவத்தை செய்கின்ற வேளையிலே அது எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது அந்த பாவத்தை தவிர. அது செய்து முடிந்தவுடனே அந்த பாவத்தை குறித்த பிரச்சனைகள் வரைக்கல சாத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால் அந்த பாவத்தை செய்வதற்கு இன்னொரு பாவத்தை செய்கின்ற ஒரு வழியை எங்களுக்கு அவன் ஏற்படுத்தி விடுவான். எங்களுக்கு அந்த நேரத்திலே அதுதான் துரமான வழி போல தெரியும். தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது, உங்களுடைய வாழ்க்கையில் இது நடந்திருந்ததை நீங்க அனுபவித்திருப்பீர்கள். ஆராய்ந்து பாருங்கள், ஒரு பாவத்தை சாத்தான் செய்ய பண்ணி அந்த பாவத்தின் தன்மையானது அது ஏமாற்றத்தை தந்து திரும்ப தப்ப வேறு விதமான பாவத்தை செய்வதற்கும் அது தூண்டுகின்றதாகவே இந்த பாவமானது இருக்கும். மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால் இந்த பாவமானது எங்களுக்கு எங்களுடைய செய்த பாவத்தை அது மறைத்துவிடும். நாங்கள் செய்த பாவத்தை எங்களுடைய கண்களுக்கு அது மறைத்து வேறு காரியங்களினாலே நாங்கள் திருப்திப்படத்தக்க வகையிலே செயற்பாடுகளை செய்து வரும். சரியான முக்கியம் இந்த பாவமானது அப்படித்தான் இருக்கு. எங்களுடைய பாவமானது பாருங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் இங்கு தாவீது பாவத்தை செய்து கிட்டத்தட்ட 8 அல்லது 9 மாதங்கள் அவனுக்கு இதை குறித்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை. ஏனென்றால் அவன் அதை குறித்து தேவனுக்கு விரோதமாய்த்தான் பாவம் செய்தன் என்ற உணர்வு அவனுக்கு வரவில்லை. அவன் இந்த பாவத்தை செய்து அவன் அங்கு பச்சிவாளோடு ஒரு உறவை வைத்திருந்தபடியால் அவனுக்கு அந்த பிள்ளையானது பிறக்கும் வரை ஒரு சாதாரணமாக 8 மாதத்திலே ஒரு பிள்ளையானது பிறக்கின்றது அல்லது 9 மாதத்திலே. அவை அநேகமாக இது 10, 11 அந்த பிள்ளையானது பிறந்த பின்பதாகவே பிறந்த உடனேயே இங்கு நாத்தான் போய் அவனுக்கு இந்த காரியத்தை விளங்கப்படுத்துகிறான். பாருங்கள், கிட்டத்தட்ட அது 8 அல்லது 9, 10 மாதங்கள் வரையிலே கிட்டத்தட்ட 1 வருஷங்களுக்கு அவனுடைய இந்த பாவத்தை குறித்து எந்த விதமான உணர்வும் இல்லாத வகையிலே சாத்தானான் அவன் கண்ணை மூடி வைத்திருக்கிறான். இது பாவத்தினுடைய தன்மை. நாங்கள் செய்கின்ற பாவங்கள் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் செய்கின்ற பாவங்களை குறித்து எங்களுக்கு உணர்வில்லாமல் இருப்போம். அருமையானவர்களே, இது மிக மிக பாவத்தினுடைய கொடூரம். அந்த பாவத்திற்குள்ளேயே எங்களை அது வைத்து அமிழ்த்தி வைத்திருக்கின்றதாக இருக்கின்றது. அந்த பாவத்தை விட்டு வெளியாலே வர முடியாத வகையிலே எங்களை பிடித்து வைத்திருக்கிறது இந்த பாவமானது. அல்லது 4வது காரியம் என்னவென்றால், இந்த பாவமானது வெட்கத்தை வேதனையை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. தேவனுக்கு இந்த பாவத்தை குறித்து வேதம் சொல்லுகின்ற போதில் சொல்ற காரியம் என்னவென்றால், இந்த காரியத்தை நீ செய்தபடியால் இந்த பட்டயத்தை உன் வீட்டிலிருந்து நான் எடுக்க மாட்டேன். 10வது பாருங்கள், இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி எத்தியாவின் உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக் கொண்டபடியால் பட்டயம் என்றென்றைக்கு முன் வீட்டை விட்டு விலகாதிருப்பதாக வேதம் சொல்ற காரியம் என்னவென்றால், அது இறுதியிலே பலத்த வேதனை, பலத்த நோவை, பலத்த வெட்கத்தை இறுதியிலே இந்த பாவமானது தரும். அருமையானவர்களே, இந்த பாவத்தை செய்கின்ற வேளையிலே நீங்கள் சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்கலாம். இந்த பாவத்தை செய்ய வேண்டாம், பாவத்தை விடுங்கள் என்று சொல்லுகின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு கசப்பானது ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இந்த பாவத்தை நீங்கள் செய்கின்ற வேளையிலே அது இனிப்பாக இருந்தாலும் இறுதியிலே கசக்கும் என்பதையும், இந்த பாவமானது உங்களுக்கு கசக்கின்ற வேளையிலே இறுதியிலே உங்களுடைய வாழ்வானது இனிக்கும் என்பதையும் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. நடக்கின்ற காரியம் என்னவென்றால், அது என்னவென்றால், அது வெட்கத்தை, வேதனையை, அது உடைவுகளை, நிம்மதியற்ற தன்மைகளை, வேதனைகளை ஏற்படுத்தி தருகின்றதே இந்த பாவம். தாவீதுடைய வாழ்விலே தாவீது அதை அனுதினமும் உணர்ந்தவனாகவே இருந்தான். இறுதியாக அருமையானவர்களே, இந்த பாவத்தினுடைய தன்மையானது மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்திலே தொடர்ந்து ஜீவிக்கின்றவர்களுடைய நிலைமையானது இறுதியிலே மரணம். பாருங்கள், தாவீது சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த காரியத்தை செய்தவன் அவன் மரணத்திற்கு. ஆக இப்படியாக நீதியற்ற காரியங்களை செய்கின்றவர்கள் மரணத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த பாவத்தினுடைய முடிவு, பாவத்தினுடைய விளைவு, பாவத்தினுடைய இறுதி காரியமானது மரணம் என்றே வேதம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருது. ஆனபடியாலே இந்த மரணத்தை நீங்கள் சந்திப்பது தேவனுக்கு சித்தமானது ஒன்று அல்ல. இதுதான் பாவத்தினுடைய தன்மைகள். 3வதாகவும் இறுதியாகவும் இங்கு தேவனுடைய தன்மைகள். இவ்வளத்திற்கு பாவத்தினுடைய கொடூரங்களை அறிந்த தேவன், இவ்வளத்திற்கு மனுஷனுடைய பலவீனங்களை, தன்மைகளை அறிந்த தேவன், தன்னுடைய பிள்ளைகள் தொடர்ச்சியாக பாவத்தில் இருக்கிறதை விரும்புகின்ற தேவன் அல்ல. இங்கு தாவீதை பாருங்கள், தாவீது தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன், தேவனுடைய தாசன். ஆனால் அவன் பாவத்தை செய்திருந்த வேளையிலும் இங்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய தாசனாகிய நாத்தானை அவர் அங்கு அனுப்பி அவன் செய்த பாவத்தை அங்கு சுட்டி காட்டி அவனை பாவத்திலே தொடர்ந்தும் இருக்காதபடி செய்கிற அந்த உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன் அவருடைய தன்மை என்னவென்றால் தன்னுடைய பிள்ளைகள் கெட்டு போவதை விரும்பாத தேவன். அருமையானவர்களே, இங்கு நாத்தான் என்றால் அர்த்தம் என்னவென்றால் அவன் தேவனிடத்தில் இருந்து வந்த கொடை, the gift from God, தேவனிடத்திலே இருந்து வந்த ஒரு கொடை. ஆகவேதான் இங்கு தாவீது இங்கு பாவமான மனுஷனுக்கு அவன் அங்கு வர்ணிக்கப்படுகின்ற அதே வேளையிலே இங்கு இந்த நாத்தானானவன் தேவனுடைய சார்பாக தேவ செய்தியை கொண்டு விழுந்து போன மனிதனுக்கு சுவிசேஷமாய் சொல்ல வந்தவனே இந்த நாத்தான், இந்த கிஃப்ட் ஃப்ரம் காட். ஆகவே அருமையானவர்களே, இந்த நாத்தான் இங்கு யாருக்கு படமாக வந்தால் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு படமாக வருகிறார். எப்படி என்றால் இங்கு பாவத்திலே விழுந்து போன தாவீது தன்னுடைய சுயத்திலே எந்த விதத்திலும் அதை உணர்ந்து மனம் திரும்ப முடியாமல் இருந்திருக்கின்ற தாவீது, ஆகவே தன்னுடைய விழுந்து போன ஜனங்கள் ஒரு பொழுதுமே கெட்டு போகக்கூடாது என்ற நோக்கத்தோடு தேவன் அனுப்பியவரே இந்த நாத்தான். அதே போல தன்னுடைய தொலைந்து போன விழுந்து போன ஜனங்கள் ஒரு பொழுதும் கெட்டு போகின்றது தேவனுடைய சித்தம் அல்ல, மாறாக அவர் அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தோடு பாவத்தை கண்டித்து உணர்த்தும்படியாய் கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது போல தாவீதுக்கு அங்கு நாத்தானை தேவன் அனுப்புகின்றார். இரண்டாவது அருமையானவர்கள் என்னவென்று சொன்னால் தேவனுடைய தன்மை என்றால் இங்கு பாவத்திலே சிக்குண்டு பாவத்திலே விழுந்து போயிருக்கின்றவர்களுக்கு அவர் வார்த்தையை அனுப்புகின்றதே தேவனுடைய தன்மையாக இருக்கின்றது. ஆவே இங்கு பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை அங்கு அந்த ஜனங்களுக்கு அனுப்பி தன்னுடைய தொலைந்து போன ஜனங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அனுப்பி அவர்கள் மெய்யாகவே அந்த சுவிசேஷத்தின் மூலமாக கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவனுடைய தன்மையானது தன்னுடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவை அவர் அனுப்பியிருந்தார். அடுத்ததாக அருமையானவர்களே, தேவனுடைய தன்மையானது அவர் பாவத்தை வெறுக்கின்ற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் தன்னுடைய இருதயத்திற்கு பிரியமான தாவீது தானே என்று அந்த தாவீதினுடைய பாவத்தை அவர் எண்ணாது விட்டவர் அல்ல, தாவீதினுடைய பாவத்தை அவர் மூடி மறைத்தவர் அல்ல. அவர் நீதியுள்ள தேவனாய், அவர் நியாயமுள்ள தேவனாய், அவர் என்ன செய்கிறார் என்றால் பட்சபாதமற்றவராய் பாவத்தை வெறுத்து பாவத்திற்குரிய தண்டனையை கொடுக்கின்ற தேவன் என்கிறது அவருடைய உன்னதமான தன்மையிலே ஒன்று. அருமையாளர்களே, அடுத்ததாக தேவனுடைய தன்மை என்னவென்றால் அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை இது காட்டுகின்றது. இங்கு பாருங்கள் அருமையாளர்களே, இங்கு தாவீதினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையின் படியாக தாவீது அவன் அங்கு மரணத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதே தாவீது தன்னை பற்றி சொன்ன காரியம். ஆனால் தேவன் அதிலும் பார்க்க இரக்கமுள்ளவராய், அவர் தாவீதிலும் பார்க்க இரக்கமுள்ளவராய், அவர் எவ்வளவு கொடூரமான பாவத்தை அவன் செய்திருந்த வேளையிலும் அவன் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று அவன் வேதனைப்பட்ட வேளையிலே தேவன் அவனை பார்த்து சொன்ன காரியம் என்னவென்றால் நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். நீங்க செய்வாரா? நீங்க செய்தார் என்றால் தன்னுடைய அந்த பிள்ளையானது மனம் திரும்புகின்ற வேளையிலே தேவன் அந்த பாவத்தை மன்னிக்கின்ற அவ்வளத்திற்கு இரக்கமுள்ள தேவனாக இருக்கின்றார். அருமையானவர்களை, நாங்கள் இன்று தாவீது விபச்சாரம் செய்தான், தாவீது கொலை செய்தான், தாவீது அதை செய்தான் இதை செய்தான் என்று நாங்கள் தாவீதின் மேலே குற்றத்தை நாங்கள் சுமத்துகின்றதற்காக இந்த பகுதியானது எங்களுக்கு எழுதி தரவில்லை. தாவீதினுடைய பலவீனங்களை நாங்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்பதற்காக இது எழுதி தரவில்லை. தாவீது செய்தானே தேவன் மன்னித்தாரே, நான் செய்தாலும் தேவன் மன்னிப்பார் என்று விதண்டாவாத விசுவாசத்தை தருவதற்காக இந்த பகுதி எழுதி தரவில்லை. இந்த பகுதி எழுதி தந்தனுடைய நோக்கம் என்னவென்றால், இங்கு எவ்வளத்திற்கு தேவனுக்கு பிரியமான தாசனாகிய தாவீது அவன் விழுந்து போனாலும், இங்கு தேவன் நீதியுள்ளவராய் நியாயம் உள்ளவராய் பக்க சார்பற்றவராக அவர் நியாயம் செய்கின்ற தேவன் மட்டுமல்ல, அப்படி மெய்யாக பாவம் செய்தவன் உணர்ந்து தேவனிடத்திலே போகின்ற வேளையிலே அவர் அவருடைய பாவத்தை அவர் மன்னிப்பார் என்கின்ற அந்த நற்செய்தியை தேவன் எங்களுக்கு தருகின்றவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே கூட சில வேளைகளிலே உலகங்கள் எங்களை பார்த்து வாயிலே கை வைக்கின்ற அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கைகள் கேவலம் உள்ளதான வாழ்க்கைகளாக இருந்திருக்கலாம். அல்லது இன்னமும் நாங்கள் அந்த பாவத்திலே புடிகொண்டவர்களாக இருக்கலாம். எங்களுடைய திருமணங்களிலே தேவனுக்கு பிழையான வகைகளிலே நாங்கள் திருமணங்களை செய்திருக்கலாம். எங்களுடைய பழைய வாழ்க்கையிலே நாங்கள் வெறி கொண்டவர்களாய் குடித்தவர்களாய் நாங்கள் போதை அடிமை உள்ளவர்களாக நாங்கள் இருந்திருக்கலாம். அல்லது நாங்கள் சிறுபிள்ளை துஷ்பிரயோகம் செய்தவர்களாக உள்ள கொடூரம் உள்ளவர்களாக நாங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட பாவத்தை செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், நீங்கள் மெய்யாகவே நீங்கள் மனம் திரும்பி தேவனிடத்திலே வருகின்ற வேளையிலே அவர் உங்களுக்கு பாவத்தை மன்னிக்கின்றவர் மட்டுமல்ல, நீங்கள் செய்த பாவங்களுக்குரிய தண்டனைகளையும் உங்களை அனுபவிக்க விடுவார். நீங்கள் ஒரு பொழுதும் பிள்ளையாக விளங்கிக் கொள்ளக் கூடாது, நான் பாவத்தை செய்துவிட்டேனே, தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டால் தேவனை மன்னித்து விடுவார் என்றது உண்மை. ஆனாலும் நீங்கள் செய்த பாவத்திற்குரிய தண்டனைகளை நீங்கள் அனுபவித்தே தீர்வீர்கள். உதாரணமாக, நான் போதைக்கு அடிமையானவனாக இருந்தேன் என்றால் என்னுடைய சரீரமானது அது பலவீனப்பட்டு நான் மனம் திரும்பினாலும் அதனுடைய வேதனையை நான் தொடர்ச்சியாக அனுபவிக்க வேண்டியவனாக நான் இருப்பேன். நான் சிறுபிள்ளையை துஷ்பிரயோகம் செய்தவனாக இருந்தால் நான் நிச்சயமாக நான் மனம் திரும்புகின்ற வேளையிலே மனம் திரும்பினாலும் இங்கு நாட்டு சட்டத்தின் படியாக நான் அனுபவிக்க வேண்டிய சுரத் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். நான் விபச்சாரம் செய்தவனாக இருந்து நான் மனம் திரும்பினாலும் அதற்குரிய எல்லா விதமான தண்டனைகளை நான் ஏற்றுக்கொண்டவனாக இருக்க வேண்டும். எங்களுடைய பாவத்தினுடைய விளைவை தேவன் எங்களுக்கு தரமாட்டார் என்பதை இங்கு சொல்லவில்லை. இங்கு பார்த்திருந்தார் தேவன், தாவீது இந்த பாவத்திற்காக தேவன் அவனுக்கு கொடுத்த தண்டனையை பாருங்கள். தேவன் சொல்கிறார், தாவீதே உன்னுடைய ராஜ்யத்தை நான் ஜனங்கள் கீழ்ப்படுத்தி சிந்திப்பதற்காக செய்வேன். உன்னுடைய எல்லா மனைவிகளையும் இங்கு மற்றவன் ஒருவனுக்கு நான் கொடுப்பேன் என்றால் அது ராஜாவுக்குரிய ஒரு இழுக்கு. அங்கு தேவன் பாவத்தை மன்னித்து விரும்புவதற்காக அவனுடைய பாவத்தினாலே வந்த தண்டனையை தேவன் அங்கு குறைக்கவில்லை. இதெல்லாரும் இங்கு பிழையாக விளங்கி வைத்திருக்கின்ற காரியம் என்னவென்றாலோ, தேவன் மன்னிப்பார் தானே, தேவன் மன்னிப்பார், ஆனால் அதனுடைய விளைவை நீங்கள் நிச்சயமாக சந்திக்க நேரும். அது எப்படிப்பட்ட விளைவு என்று எனக்கு தெரியாது. தேவன் அதை தருகின்ற வேளையிலே அவர் உங்களுடைய இருதயங்களுக்கு ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய இருதயங்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த காரியங்களை தேவன் தருவார். ஆகவே அருமையானவர்களே, இங்கு மரணத்திற்கு பாத்திரவான் ஆகிய இந்த தாவீது மீது தேவன் காட்டிய அந்த இரக்கம், பாவிகளாகிய எங்கள் மீதும் தேவன் தொடர்ச்சியாக அதை காட்ட வேண்டும் என்ற விருப்பம் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். அது உங்களுக்காக தேவன் உங்களை தேவன் மன்னிக்க வேண்டும் என்ற விருப்பம் மட்டுமல்ல, மற்றவர்களையும் தேவன் மன்னிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு நாங்கள் வாழுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அருமையாகலே, இந்த மனுஷருடைய தன்மையான எல்லாரும் முழங்கி வைத்திருக்க வேண்டும். அது ஒரு பலவீனமான தன்மை. அது என்னுடைய மனுஷிகமும் உங்களுடைய மனுஷிகமும் ஒரு பூரணமான பரிசுத்தமானது அல்ல, பலவீனமானது. ஆனால் இந்த பலவீனமான நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்கள் தாங்குவதனாலே நாங்கள் பலப்படுத்தப்படுகிறோம். இங்கு பாவமானதும் அது உபலத்திற்கு அது வீச்சாக வந்து எங்களை தாக்குவதற்காகவே அதுவும் இருக்கும், எங்களை சோதிக்கும், அது எங்களை பாவத்தை செய்ய தூண்டும். ஆனால் நாங்கள் தேவனிடத்திலே தங்கி தேவனிடத்திலே நாங்கள் எப்பொழுதும் மன வாஞ்சையாய் இந்த பாவத்தை வெறுத்து தேவரீர் எங்களுடைய சோதனைகளிலிருந்து எங்களை நீர் தீமையிலிருந்து நீர் ரட்சித்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஜெபத்தோடு அருமையானவர்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளையும் கழிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் மனுஷ தன்மையும் பாவத்தினுடைய தன்மையும் அவலத்திற்கு பலவீனம் உள்ளதும் சேதத்தை உடையதும் மரணத்தை பிறப்பிக்கிறதுமாக இருக்கிறபடியால் அந்த உண்மையாகவே அந்த தேவனுடைய தன்மைகளை நாங்கள் உணர்ந்து அந்த இரக்கமுள்ள தேவனை நாங்கள் நோக்கி பார்த்து இந்த பாவத்தை வெறுக்கிற தேவனை நோக்கி பார்த்து அவருடைய கிருபையாலே அவருடைய அன்பினாலே அவருடைய கிருபையினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த அசுத்தத்தை விலக்கி பரிசுத்தத்திற்குள்ளே வாழ தேவன் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் என்ன விதமாக அங்கு இயேசு தன்னுடைய தொலைந்து போன பிள்ளைகளுக்காக அவர் அங்கு வந்து அவர் என்ன விதமாக அந்த சுவிசேஷத்தை அவர் அங்கு பிரசங்கித்து தன்னை தன்னுடைய வசனத்திற்கு செவி கொடுத்தவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய சிலுவை பலியிலிருந்து பலியின் மூலமாக ரட்சித்து விடுதலையை கொடுத்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இங்கு வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால் தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கவே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே அங்கு நாத்தான் அங்கு தாவீதிடத்திலே போனது போல கிறிஸ்துவும் எங்களிடத்திலே வந்து எங்களுடைய பாவங்களை அவர் சுட்டி காட்டுகின்ற வேளையிலே நானும் நீங்களும் அதை குறித்து மனம் திரும்ப தேவன் என்னையும் உங்களையும் அழைப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.